الحمد لله وكفى الصلاة والسلام على عباده المصطفى وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم إياي أولا بتقوى الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وآله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله مولانا العظيم அனைத்து உலகையும் அழகுற படைத்து என்றிருந்த ஏராளமான சிருஷ்டிகள் அனைத்தையும் தன்னுடைய இஷ்டப்பிரகாரமே சமைத்து எந்தெந்த படைப்பினங்களுக்கு எந்த வகையில் வடிவங்கள் கோலங்கள் உருவங்கள் பொருத்தமோ அந்த வகையிலெல்லாம் அவைகளுக்கு உருவமைத்து உயிரும் கொடுத்து உணவளித்து பரிபக்குவமாக பாதுகாத்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் சொந்தமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பு கருணை சாந்தி அனைத்தும் அல்லாஹ்வின் அன்பு தூதர் நம்முடைய தலைவர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய கிளையார்கள் சஹாக்கள் முத்தகீன்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதிலும் இறுதி நாள் வரையும் என்றென்றும் அல்லாஹ் பொறிந்தல்வாளர். கனவான்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, என் உடம்பிறப்புகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருளாக்கப்பட்ட ஒரு ஜும்ஆவுடைய நல்ல நாளிலே ஃபுத்பாவை சமீபடுத்து ஃபுத்பாவை நடத்திவிட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு ஆசையோடு குழுவியிருக்கிறோம். எல்லாம் வந்த அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு என்பை ஒன்று சேர்த்தானோ அதை சம்பூர்ணமாக நிறைவேற்றிய நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்தல்வாளர். அன்பர்களே, உலக வாழ்வு முடிவுக்குரியது, சொற்பமானது, அற்பமானது, அழிந்து போகக்கூடிய ஒன்று. இதுவரை உலகத்திலே தோன்றியவர்கள் யாரும் மரணிக்காமல் விட்டதில்லை. இப்போது இருப்பவர்களும் யாரும் மரணிக்காமல் இருப்பதும் இல்லை. இது தோன்றக்கூடிய யாரும் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பவும் முடியாது. எனவே நமக்கு வாழ்வு என்பது ஆகரத்துடைய வாழ்வு தான், உலக வாழ்வு அல்ல. இது தற்காலிகமாக நல்ல அமல் செய்து கொள்வதற்காக அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நல்ல விதமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்தவர்களாக நபி அவர்களுடைய வாழ்வை நம் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் வாழ வேண்டும், வாழ்வோம், வாழ்வதற்கு முயற்சிப்போம் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் இந்த ஹுத்வாவுடைய நல்ல நாளிலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அனைத்து உலக முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட யாருக்கெல்லாம் இதுவரை இஸ்லாம் போய் சேரவில்லையோ, யாரெல்லாம் தீனை இன்னும் தன்னுடைய வாழ்வாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவர்களும் நம்முடைய மனித உடம்பரப்புகள் சகோதரர்கள் தான். அவர்கள் வரையும் இந்த ஹக்கான விஷயத்தை வசியத்தாகவும் பிறகு நசிஹத்தாகவும் செய்து கொண்டு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒரு நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே 2-3 ஆழங்களை தாண்டி இப்போது இந்த ஆழத்துக்கு வந்து இருக்கிறோம். இதன் பிறகு மௌத் என்னும் திரை நமக்கு முன்னாலே போடப்பட்டிருக்கிறது. அது நீக்கப்பட்ட உடனே நாம் அடுத்த ஆழத்துக்கு செல்ல இருக்கிறோம். அந்த ஆழத்துக்கு ஆழமல் பர்சக் என்று சொல்லுவோம், கபருடைய வாழ்க்கை. அதற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம். அந்த அந்த நாளுக்கு யோமுல் கியாமா அல்லது ஆழமல் பாஸ் என்று சொல்லப்படும், ஆழமல் ஹஷ்ர் என்று சொல்லப்படும் விசாரணைக்குரிய இடம். அங்கு நம்முடைய நல்ல அமல்கள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு நன்மையின் பாற்பட்டவர்கள் நல்வழியிலே சுவனத்தையும் தீமை செய்தவர்கள் பாவத்தின் பக்கம் ஈடுபட்டவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் சென்று நிரந்தரமாக செல்லக்கூடிய ஒவ்வொரு இடம்தான் ஆலமே பக்கா. அதுக்கு பிறகு வாழ்வில்லை, அதுதான் நிரந்தரமான வாழ்வு. ஒன்றில் அது சுகுணமாக இருக்கும், நவுது பில்லா, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, அல்லது ஜஹன்னமாக இருக்கும். சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு மிக சுருக்கமாக தரப்பட்டிருக்கிறது. ஆரம்ப அருவாகிலே இருந்தோம், உயிர்கள் உலகம், அதுதான் நம்முடைய ஆரம்ப உலகம். அங்கே நாம் வெறுமையாக உயிர்களாக இருந்தோம். உயிர்களாக இருந்த போது நம்ம எல்லாம் பார்த்து அல்லாஹ் ஒரு வினா எழுப்புகிறான், அரசு பிறப்பிக்கும், நான் தானே என்னுடைய இரட்சகன். நாம் எல்லோரும் ஏக மனதாக ஒத்துக்கொண்டோம். ஒத்துக்கொண்டோம் என்றால் நாம் முஸ்லீம்கள் மட்டும் ஒத்துக்கொள்ளவில்லை, யாரெல்லாம் இன்றைக்கு மதங்களை தன்னுடைய இஷ்டப்படி பிரித்துக் கொண்டு எதுவதெல்லாம் மதம் என்று பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்து மக்களும், அவன் முஸ்லிமா, பௌத்தனா, கிறிஸ்தவனா, யகூதியா, நசரானியா, இந்துவா, அனைவர்களும் அந்த உலகத்திலே ஒன்றாக இருந்தோம். அல்லாஹ் ஒருவன் என்று ஒத்துக்கொண்டோம். அங்கிருந்து அல்லாஹ் இரண்டாவது ஆழத்துக்கு அனுப்புகிறான். அந்த ஆழத்துக்கு ஆழமுல் அர்ஹாம் என்று சொல்லுவோம், அதுதான் தாயினுடைய கருவறை. அங்கே வச்சு அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் உலகத்தை வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தகுதியுள்ள ஒரு சொற்ப காலத்தில் அல்லாஹ் இந்த உடலை தயார் செய்தார். வல்லாஹு அஹ்ரஜுக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களை அல்லாஹு தஆலா உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து அவன்தான் வெளியாக்கினான். நாம் வெளியாகவில்லை, நம்முடைய தாய் வெளியாக்கவில்லை, நம்முடைய தகப்பனுக்காக எந்த உரிமையும் கிடையாது, யாரும் அதுக்கு உதவியாளர்கள் இருக்கவில்லை. வல்லாஹு அஹ்ரஜுக்கும், அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஅன், அதனுடைய அறிவு உங்களில் யாருக்குமே கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய ஆய்வாளராக இருக்கலாம், பெரும் விஞ்ஞானியாக இருக்கலாம், பெரும் மெஞ்ஞானியாக கூட இருக்கலாம், அந்த அறிவு உங்களில் யாருக்குமே இல்லை. உங்களுக்கு கேட்பதற்கு செவிப்புடங்கள், அதிலே கேள்வி, பார்ப்பதற்கு இரண்டு கண்கள், அங்கே பார்வை, வலிசானம் வசபத்தை, பார்ப்பதற்கு இரண்டு கண்களை நாம் தரவில்லையா, பேசுவதற்கு நாவையும் உதடையும் நாங்கள் தரவில்லையா, நல்லதை கெட்டதை சிந்திப்பதற்குரிய அந்த திராணியை, அந்த தகுதியை நாங்கள் ஆக்கவில்லையா. கலீலம் மஷ்குரூன், என்றால் நீங்கள் குறைவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறீர்கள் என்ற கருத்துப்படலாம் சொல்கிறார். ஆக அந்த உலகத்திலிருந்து இந்த மூன்றாம் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த பூ உலகத்துக்கு பெயர் ஆலமுல் ஃபனா, அழிந்து போகக்கூடிய உலகம். யாருமே இதுவரை நிரந்தரமாக இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. எல்லோரும் போன வழியிலே தான் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் எவ்வளவு? முன்னாள் ஒரு காலம் கௌபுகள் வாழ்ந்தார்கள், 300 வருஷம் முதல் 1000 வருஷம், 1000 வருஷங்கள் வரை இருந்திருக்கிறார்கள். ஆறு சமுதிரின் கூட்டம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தார்கள், சக்தி நிறைந்தவனாக இருந்தார்கள். நாம் மிக லைபானவர்கள், மிக பலகீனமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாங்கள், எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் தரப்பட்டிருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன் அவ் சபஈன், என் உம்மத்துகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் 60 வருஷம் அல்லது 70 வருஷம் தான் என்று சொன்னார்கள். நமக்கு எத்தனை வயசு? 60 அல்லது 70. 60 தான் என்பதோ 70 தான் என்பதோ உறுதி அல்ல. 6 நிமிஷத்தில் போடலாம், 6 வினாடியிலும் இறந்து போயிடலாம், இந்த உலகத்தை சந்திக்காமலே ஆகிறதுக்கு போயிடலாம். 6 மாசத்துல மூத்தாகலாம், 6 வருஷத்துல மூத்தாகலாம், 60 வயதுலயும் மூத்தாகலாம். கொத்துபாவிலிருந்து மிம்பரிலிருந்து நான் கீழே இறங்குவேன் என்பது எனக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது. நீங்கள் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீர்கள், வீட்டுக்கு போய் சேரும் என்பது உங்களுக்கும் உறுதி கிடையாது. ஆக மௌத்தை பின்னி பிணைத்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலம். 60 வருடங்கள் என்பது பெரிய பிரம்மாண்டமாக நினைக்கிறாங்க. 60 என்பது சாதாரணமான ஒரு காலம். 60 செகண்ட் ஒரு நிமிடம், 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம், 24 மணித்தியாலங்கள் ஒரு நாள், 7 நாட்கள் ஒரு வாரம், 4 வாரங்கள் ஒரு மாதம், 12 மாதங்கள் ஒரு வருடம், இப்படி 60 வருடங்கள். போய் பேச ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 10-15 நிமிடங்கள் தாண்டிவிட்டது. துன்யாவுடைய தரப்பட்ட நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்க, மூச்சு ஒரு மூச்சு போய் அடுத்த மூச்சு வாங்கும் போது நாம் கர்ப்பிணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வினாடி போய் அடுத்த வினாடி அடிக்கும் போது நாம் கபரில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கழிந்து மறு நிமிடம் கபரில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனுத்தியாலம் கழிந்து அடுத்த மனுத்தியாலம் கபரை நோக்கி, மௌத்தை நோக்கி. ஒரு வாரம் கழிந்து அடுத்த வாரம் கபரை நோக்கி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகலத்தை பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு நாள், அது எந்த நாள் எந்த நிமிடம் என்பது யாருக்கும் தெரியாது. சொல்லாமல் கொள்ளாமல் இஸ்ராயல் இஸ்லாம் பிடிக்கக்கூடிய மிக நெருக்கத்தில் இருக்கிறது. ஆம் சகோதரர்களே, இந்த குறிப்பிட்ட காலம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது எப்படி, நமக்கு எப்படி நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார். மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபல்ஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மனிதன் பிறப்பில் நாட்டால் நிறத்தால் மொழியால் வித்தியாசப்பட்டிருக்கலாம். இலங்கையன், இந்தியன், இந்தோனேஷியன், ஐரோப்பியன், ஆங்கிலேயன், அரபு நாட்டைச் சேர்ந்தவன், மேலை நாட்டான், கீழே நாட்டான், படித்தவன், பாமரன், ஏழை, பணக்காரன், செல்வச்சீமான், அதிகாரி, ஆள்கிறவன், ஆளப்படுகிறவன், விஞ்ஞானி, விஞ்ஞானி, நாவலன், பாவலன் என்று தன்னை வகுத்திருந்தாலும் இடத்தால் வித்தியாசம், நிறத்தால் வித்தியாசம், மொழியால் வித்தியாசம், ஆகிய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிறத்தால் வித்தியாசம், இடத்தால் வித்தியாசம், மொழியால் வித்தியாசப்பட்டவர்கள். ஆனால் எல்லோருடைய அபிலாஷைகள், எல்லோருடைய எதிர்பார்ப்பில எல்லாரும் ஒன்றுதான். மதங்கள் வித்தியாசங்கள் இங்கே இல்லை. எல்லாருடைய நோக்கம் என்ன? நான் நிம்மதியாக சந்தோஷமாக உலகத்தில் வாழணும். அதனை அடுத்தவர்கள் என்ன, சில மக்களை பார்க்கிறோம், காலை விடிந்ததில் இருந்து மாலை படுக்கைக்கு போகும் வரைக்கும் உழைப்பு செய்கிறார்கள். கல்லை உடைக்கிறார்கள், மண் வெட்டுகிறார்கள், பாரம் சுமக்கிறார்கள், வண்டி இழுக்கிறார்கள், பயங்கரமான மிருகத்தை பிடித்து வளைத்து அதன் மூலமாக சர்க்கஸ் காமித்து தண்ட வயிற்றை கழுகிக் கொள்கிறார்கள், பயங்கரமான இடத்திலிருந்து கரணம் அடிக்கிறார்கள். கரணம் தப்பினா மரணம். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அசுத்தமான வேலைகளும் செய்கிறார்கள். தனேஷ் குழிக்குள்ள கூட இறங்கி தன்னுடைய ஜீவோபாயத்தை கிடைக்கக்கூடிய இருக்கிறாங்க. இழித்தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்ல தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன போய் கேளுங்க பாபம். ஒரு வண்டி இழுக்கிறவன் போய் கேளுங்க, ஏப்பா நீ எத்தி வேர்வ நிலத்தை சிந்தை இந்த மாதிரி பாடுபடுறீங்க, இதுக்கப்பா நீ பாடுபடுற அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட என்ன கிடைக்கும் பதில்? என்ன செய்ய, நமக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கிறதே, எனக்கு பிள்ளை குட்டி இருக்கிறாங்க இல்லையா, நாலு பணம் தேடணுமே, தேடினா தான் இந்த வயிற்று கழுகலாம். அவனும் நிம்மதியை தான் எதிர்பார்க்கிறான். இன்னும் சிலர் பெரிய பெரிய செல்வச்சீமான்கள் ஏகப்பட்ட சொத்து சூழல் கணிப்பதாக இருக்கிறார்கள், இன்னும் சம்பாதிக்கிறார்கள். ஓய்வே இல்லை. போய் கேட்டா அன்றாண்டைக்கு பகல் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டார்கள். தொழில அவ்வளவு கவனம், பணம் சேர்ப்பதில் அவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க, நானும் என் மக்கள் குட்டிகளும் நல்லா இருக்கணும். ஆண்களும் உழைக்கிறார்கள், பெண்களும் உழைக்கிறார்கள். சுபஹான சுபஹான். சிலர் திருமணம் செய்து அன்று ஒரு நாள் தன் மனைவியோடு இருந்தவர்கள், அன்று பிரயாணப்பட்டவர்கள் இன்னும் 10-15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் இருக்கிறாள் மனைவி. அது வரைக்கும் வெளிநாட்டிலே தன்னுடைய தொழிலில் ஈடுபட்டவர்களும் இருக்கிறார்கள். ஏன்பாய் உடல்லாம் பெரிய சிரமப்படணும் அப்படின்னு அவள்கிட்ட கேட்டா எங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்? நான் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதானே அதுதானே சகோதரிகளே பெரியார்களே, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தோட எந்த ஒரு சாதனத்திலும் எந்த வஸ்துவிலும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை செல்வத்தை ராகத்தை வைக்கவில்லை. அல்லாஹ் ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்றான். அதனால இன்னைக்கு ஜும்மா கேட்டு போய் என் தொழிலாம் விட்டுறாங்க அப்படி இல்லை. ஆனா புடிச்சுக்கொள்ளக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ரெண்டே ரெண்டு விஷயம் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும், எல்லா நிம்மதிகளும், எல்லா ராகத்துகளும் உங்களுக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்லும் போது ஆயத்து போதும், இந்த ஒரு ஆயத்தை நல்லா விளங்கிட்டா இந்த உம்மத்துக்கு காணும். இந்த ஒரு ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம், மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். மன் என்றால் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டும், அவன் இலங்கையில நாட்டை சேர்ந்தவனா, இந்தோனேஷிய நாட்டை சேர்ந்தவனா, அரபு நாட்டை சேர்ந்தவனா, வளர்ச்சி உள்ள நாட்டில் இருக்கிறானா, வளர்ச்சி இல்லாத நாட்டில் இருக்கிறானா, யாராக இருந்தாலும், கருப்பனா வெள்ளையனா கட்டையனா நெட்டையனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா படித்தவனா படிக்காதவனா ஆலிமா சாதாரணவனா எவனா இருக்கட்டும், மண் அமில சாலிஹன் அவர்களுக்கு நான் தொழில் என்று சொல்லுவாள், ஒரு தொழில், ஒரு டியூட்டி, ஒரு உத்தியோகம். அமில சாலிஹன், ஒழுங்கான உருப்படியான உழைப்பு. என்ன உழைப்பு? நான் அந்த உழைப்பை என்னுடைய நபிமார்கள் மூலமாக உலகத்தை காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்ட உங்களுக்கு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முழுமையாவது வாழ்க்கை திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். அந்த வாழ்க்கை உங்கள்கிட்ட வருமா என்றால், அதுக்கான உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால், அந்த உழைப்பு நபி செய்த உழைப்பு, நபி காட்டிய உழைப்பு, உடையா நடையா, சாப்பிடுவதா தூங்குவதா எழும்புவதா படுப்பதா உத்தியோகமா ஆட்சியா அதிகாரமா, ஆடு மேய்ப்பது முதல் அனைத்து விஷயங்களும், எச்சத்து போது முதல் ஆட்சியையும் வரைக்கும் அத்தனை விஷயங்களும் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த அமலின் பக்கம் உங்கள் கவனம் செலுத்தப்படுமா இருந்தால், மீன் ஜக்கரின் உன்சா, ஜக்கரின் ஆம்பளை, உன்சாண்ட பொம்பளை, அந்த டியூட்டியை அந்த உழைப்பை ஆம்பளையும் செய்யலாம் பொம்பளையும் செய்யலாம், ஆணோ பெண்ணோ, பொம்பளை வேற ஆம்பளை வேற இல்லை, யாரு அமல் விவாதத்தின் விஷயத்தில் தீனுடைய விஷயத்தில் ஆணும் பெண்ணும் ரெண்டும் சமம். உடைத்தாலும் அதுக்கு ரெண்டு கருத்து, அதுதான் ஈமானுடைய உழைப்பு என்று சொல்றான் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, வஹுவ முஃமினுன், அவர்கள் ஈமானுடைய நிலையில் இந்த அமலை செய்தால், கூட்டி கழிச்சி தப்பினுடைய விளக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னா தெளிவான கருத்து வரும், ஈமான் அமலுடைய சாதி, ஈமானுடைய உழைப்பு மூலமாக நபி அவர்கள் காட்டிய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக யார் ஏற்றுக்கொண்டாலும் அகிலத்தின் சாந்திக்கு ஒரு வழி அண்ணல் வழி, அகிலத்தின் நிம்மதிக்கு அகில உலகத்து மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, யார் இந்த ஈமான் உழைப்புடன் ஈமானை அடைந்தவர்களாக ஈமானுக்கு உழைப்பு செய்தவர்களாக தேடி 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 நபி வழி எங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் தன் வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் வாழ வேண்டியதில்லை, நாங்கள் வாழச் செய்வோம் அவர்களை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஹயாத்தன் தய்யிபா, தய்யிபான வாழ்க்கையை வாழச் செய்வோம், தய்யிபான வாழ்க்கை. சகோதரர்களே, தய்யிபான வாழ்க்கை என்ன? இன்றைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 750 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், மனிதர்கள் வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் அல்ல மனிதர்கள், 750-800 கோடி கிட்டத்தட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் உலகத்தில் நிம்மதியா இருக்கணும் உழைப்பு செய்யறாங்க, ஏதோ ஒரு உழைப்பு செய்யறாங்க இல்லையா, ஹலாலோ ஹராமோ தப்போ நல்லதோ கெட்டதோ. அந்த உழைப்பினுடைய சாராம்சம் என்ன? அவ்வளவுடைய சாராம்சம் என்ன? நான் நிம்மதி சந்தோஷமா இருக்கணும், அதானே நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நாகத்தான் இருக்கணும், அதுக்கு தான் எல்லாரும் உழைப்பு செய்யறாங்க. ஒவ்வொருத்தருடைய அபிலாஷைகள் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புடைய ஒட்டுமொத்தமான கருத்தை தான் அல்லாஹ் ஹயாத்தும் தொய்யுமான் சொல்றான். யார் இந்த ஈமான் உழைப்புடன் நபி வழியுடன் தன் வாழ்க்கை இணைத்துக் கொள்ள உழைப்பு செய்வார்களோ முன் வருவார்களோ அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் எப்படி கொடுப்போம்? இந்த 750 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்புடைய ஒட்டுமொத்த சாராம்சம் எதுவோ அதை நாங்கள் கொடுத்து அவர்களை வாழச் செய்வோம். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா சொல்லுங்க. பலனு செய்ய ஹயாத்தும் செய்யுமா, ஹயாத்தும் செய்யுமான வாழ்க்கை என்ன? சில செய்யமான வாழ்க்கை என்றா மனமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷகரமானது, இன்பமானது, இன்பமயமானது, அனைத்து சம்பத்தும் நிறைந்தது, அவ்வளவு நிம்மதி பொருந்தியது. எத்தனை கருத்துகள் வேணும்னா வச்சுக்கலாம் செய்யபாவுக்கு, அதுக்கு இதுதான் கருத்துன்றது இல்லை. நாங்கள் சில விஷயங்களை பேசுவோம், உதாரணமாக பரக்கத்துங்கிறோம், ரஹ்மத்துங்கிறோம், நேமத்துங்கிறோம், அது அர்த்தம் என்ன? உண்மையான அர்த்தங்கள் நமக்கு புரிவதில்லை. ஏனென்றால் நாம் பேசக்கூடிய பாட்டை அதெல்லாம் சாதாரண பாட்டைகள். மொழிகளிலே ஆக உயர்ந்த மொழி குர்ஆனுடைய மொழி அரபு மொழி. கல்ல லஃபுஹு கஸ்ரமானாகும், ஒரு வார்த்தை இருக்கும் அது பல கருத்துக்கள் இருக்கும். சில அரபு கருத்த அரபு வார்த்தைகளை சில மொழிகளில் பகுத்து பிரிக்க முடியாது. சஹமத்துனா என்ன? சஹமத்துனா ரஹமத் தான். அதுக்கு என்ன அர்த்தம்? அது மொழிகளே அது பேசுறது. பரக்கத்துனா என்ன சோதரே? பரக்கத்துனா நம்ம நினைச்சிடும், நேற்று வரைக்கும் ஒரு வெத்தலை கடை வச்சிருந்தான், மாஷா அல்லாஹ் இப்ப வெத்தலை கடை வந்து கொஞ்சம் பெரிய கடையாவி செலவு கடைக்கு போட்டான். செலவு கடையிலிருந்து பெரிய கடைக்கு போயிட்டு நகை கடை போயிட்டு அந்த பேரையே அந்த பஜார அவன்ட்டு தான். அப்ப என்ன சொல்லுவோம் நாங்க? ஒன்று ரெண்டாகி, ரெண்டு நாளாகி, நாலு எட்டாகி, எட்டு பதினாறு ஆகி, பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகி பெருகிட்டே போகுது. அதுக்கு பேர் பரக்கத்தா? அதுக்கு பேர் பரக்கத்தில் பரக்கத் என்பதற்கு நேரடியான விளக்கம் என்ன தெரியுமா? குறைந்த பொருள் நிறைந்த பயன். குறைந்து தாமா ஏதோ கொஞ்சம் தான். காலையில் பார்த்தா காலையில் போறார், அஞ்சு பேருக்கு சின்ன ஒரு யாவலம் பண்ணிட்டு வரார். வீட்டுக்கு வரும்பொழுது அந்த மக்கள் குட்டிகள் தெய்வானதெல்லாம் வாங்கி அந்த சாப்பாடெல்லாம் சித்து ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா மிச்சமும் வச்சுக்கிறாரு. இதுக்கு பேர் பரக்கத். ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கடனாளியா வர்றாரு, இன்னும் ஐயாயிரம் ரூபாய் கடன். இதுக்கு பேர் பரக்கத் இல்லை. பரக்கத்துக்கு விளக்கம் சொல்லுதா என்ன? பொதுவா நேரம் இடம் போதான். அதனால பரக்கத்துடைய விஷயங்களை விட்டுறேன். ஒன்று ரெண்டாகுவதோ ரெண்டு நாள் ஆகுவதோ பெருமையா புரியும் உலகத்தை பெரும் சொத்துங்கள் கிடைப்பதற்கு பேர் பரக்கத் இல்லை. ஒரு மனிதனுக்கு பரக்கத் என்ன தெரியுமா? இந்த தைமுடைய அமைப்புக்கு வரணும். அவர் என்ன சாதாரணமா தான் இருக்கிறாரு, ஆனா எப்ப பார்த்தாலும் சும்மா கம்பீரமா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, வீட்டை மனைவி மக்கள் சந்தோஷம் நிம்மதியா இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பேர் பரக்கத். சஹாபாக்களை பொறுத்தவரை எப்படி இருந்தாங்க தெரியுமா? போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி, மாத்திக்கிறதுக்கு ஒரு துணி. சஹாபாக்கள் அப்படி இல்லை, சிலவர்களுக்கு போட்டுக்கிறோம் உண்டு, மாத்திக்கிறோம் உண்டு. சுபஹானல்லாஹ். எப்ப பார்த்தாலும் மை நிர்மாணம் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நீட்டா இருப்பாங்க சஹாபாக்கள். அவங்களுக்கு இருந்தா நீங்க நினைக்கலாம் சஹாபாக்கள் பிச்சைக்காரர்கள் கிடையாது. ஈமான் சாலிஹான அமல் நிறைந்ததன் காரணமாக உலகம் போட்டு முத்தமர்களாக அகில உலக வல்லரசுகள்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கான தகுதி மிகுந்தவர்களாக மாறிவிட்டார். என்ன இருந்தது? ரெண்டே ரெண்டு தான் இருந்தது. ஒன்று ஈமான் இருந்தது, சாலிஹான அமல் இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லுவதாக இருந்தா ஒரே ஒரு பொருளுக்கு தான் சொல்றான். சொல்றது தீனுக்கு தான் நியமத்துன்னு சொல்றான், தீனுக்கு தான் நியமத்துன்னு சொல்றான், இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நியமத்துன்னு சொல்றான். குர்ஆன் அருளப்பட்டு குர்ஆன் என்ன? முன்னால் உள்ள மூன்று வேதங்களும் நூத்தி பத்து சொற்புகளுடைய சத்தும் சாராம்சமும் நிறைந்ததுதான் குர்ஆன். குர்ஆன் ஓதலாம் முழு வேதங்களும் ஓதுற மாதிரி குர்ஆன் வாழ்க்கை நடந்தா முழு நிர்வாகம் கொடுத்த சோப்புகளுடைய அமைப்பெல்லாம் படிச்சு கொண்ட மாதிரி தான். அது என்ன சொல்றான்? அய்யோ மலக்கும் தீனக்கும் வாசுமம் துஆலைக்கும் நிஹமதி வரதீத்துலக்கும் உல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக்கி விட்டோம். என்னுடைய நேமத்தை பூர்ணமா தந்துட்டோம். எங்கள்ட்ட அந்த நேமத் இருக்குதா? முழுமையான நேமத் கையில இருக்குதா? இந்த முழு பிரச்சனைக்கு காரணம் என்ன? தீன் எங்கள்கிட்ட இல்லை, குர்ஆன் எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. சாப்பிடறதுக்கு ஒருபடி கவலம் சோறு கூட இல்லை. ஆனா முழுமையான தீன் இருக்குண்டா அந்த ஊடு நிம்மதிக்குள்ள ஊடாக சந்தோஷத்துக்குள்ள ஊடாக மாறு. சும்மா இடையில ஒரு பேச்சு நான் பேசுறேன். ஒரு பத்தொன்பது வருஷத்துக்கு நம்ம வயசு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இப்ப இலங்கையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி மக்கள் இருக்கான்னு வைங்க, மொத்த முழுமையான கணக்கு இல்ல. அதுல ஒரு 50 லட்சம் பேருக்கு இன்னைக்கு நோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் நோய், யாரை கேட்டாலும் பிரச்சனை, சுகருங்கிறாங்க, கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க, எல்லாம் இருக்கு. இதுக்குரிய முழு காரணம் என்ன சகோதரர்கள்? பெரியாது என்ன இவர் மூட முடியா சீனி தின்னதுனால சீனி வந்து வந்து அவருக்கு நடி வேறதுனால கொழுப்பு ஊத்துனதுனால கொலஸ்ட்ரால் வந்துருச்சா? இந்த நோய் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு எப்ப பார்த்தாலும் டென்ஷன், டென்ஷன். இந்த டென்ஷன் எங்கிருந்து வருகிறது? முசீபத்து மூலமாக வருகிறது. ரஹமத்துடைய அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய அமைப்பு எல்லாம் ஊடகத்துக்கு இறங்கும் போது இந்த டென்ஷன் எல்லாம் போயிடும். டென்ஷன் வந்ததுனால என்ன ஆச்சு? எல்லா நூற்றுக்கு 90% முக்காவாசி பேர் நோயாளி ஆயிட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ, குர்ஆன் வாழ்க்கை பிரகாரம் நடக்கப்படுகிறதோ, அந்த வீட்டில இருந்து ஷைத்தான், ஜின்கள், ஊசாட்டங்கள், பலாய் முசிபத்து, நோய் நொடி நம்பங்கள் எல்லாம் வெளிப்பட்டு போயிருது. இந்த குர்ஆன் ஓதுற பழக்கம் வீடுகள்ல இல்லா போச்சு. நாங்க சின்ன வயசுல பார்த்தா வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டான், ஒரு திங்கட்கிழமை வந்துட்டான், எங்களை தாய் தாப்பாடு செய்வாங்க தெரியுமா? இப்படி வசதியும் இல்லை, வாய்ப்புகள் எல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. ஆனா தாய் தகப்பதே எடி குர்ஆன் யாசின் ஓதி, சூரத்துல்காஹ் ஓதி, சூரத்துல் ரஹ்மான் ஓதி, சூரத்துல் வாஃபியா ஓதி, இப்படி எங்களை அடிச்சு திருத்தி கொண்டிருந்தாங்க. எங்களோட வீடுகள்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி, சாதாரண குச்சி வீடுகள், ஆனாலும் அதுக்கு வாகன புகையில் ஊட்டி தலவா தோதுங்கோ அது சொல்லுவாங்க. அந்த காலத்துல இவ்வளவு பெரிய தொழில் இருக்கல, பெரிய வளமெல்லாம் இருக்கல, ஆனா நிம்மதி சந்தோஷமாக இருந்தமா இல்லையா? மனசு தொட்டு கேளுங்க பாப்போம். சௌரலை பெரியார்களே, எப்ப குர்ஆன் ஓதப்படுகிறதோ, எப்ப வீடுகளில் தீனுடைய பேச்சு பேசப்படுகிறதோ, எப்ப நபியுடைய வாழ்க்கை கால ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தைகள் மொழியக்கூடிய அந்த சிபத்துகள் வர ஆரம்பிக்குமோ, அந்த வீட்டில் பரக்கத்தும் நிம்மதியும் அதிகரித்து தயிபான வாழ்க்கை வந்தது. இது ஒவ்வொரு வீடுகளிலும் நடந்தது. சம்பவத்துக்காக, ஞாபகத்துக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காலம் தாண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலாபா, அதுக்கு பிறகு உபர் ஹத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், கலாபத்துடைய காலம். உலகத்தில் மூன்று ரெண்டு பகுதிக்கு அவனுடைய கலாபத் விரிந்திருந்தது. முக்கம்மலான தீனுடைய வாழ்க்கை முழு உலகமும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்பமான காலம். ஹலீஃபா அவர்கிட்ட ஒரு சிறந்த பண்பு இருந்தது. பகலெல்லாம் அரசாங்க வேலைகளில் அரசியல் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். இரவாயிட்டா இரவா ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஒன்றி தன்னுடைய படைத்த ரப்புக்காக அவர்கள் ஒரு பகுதி, மத்த பகுதிய உம்மத்துகளுடைய சேவைக்காக வேண்டி, பிரஜைகளுடைய சேவைக்காக வேண்டி அப்ப மாறுபடத்தில் வருவாங்க. ஒரு நாள் இரவு நேரங்களில் நகர்படம் வந்து கொண்டிருக்கிறான். அவர் வந்து கொண்டிருக்கும் போது ஃபஜ்ர் சாதிக்கூடிய நேரம், ஃபஜ்ர் சாதிக்கன்னா தஹஜ்ஜுத் முடியுது, சுபஹ் ஆரம்பிக்க போகுது. தஹஜ்ஜுத்துக்கும் சுபஹுக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாங்க. ஒரு ஓலை குடிசை, அதெல்லாம் அப்படி என்ன ஓலை குடிசையில வாழக்கூடிய காலங்கள்லாம் இல்லை, இப்ப எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். அதனுடைய சிவர் இருக்கிறது அல்லவா, அதுவும் ஈச்சம் ஓலை, அது கூரையும் ஈச்சம் ஓலை, நிலம் வந்து இப்படி காப்பட் போட்டு மாபல் பிடிச்சி எதுவுமே இல்லை, கட்டான் தரை. அதுல ரெண்டு பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஈமானும் சாலிஹான அமலும் இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி ஹயாத்தும் தொய்யமா அனுபவிக்கிறாங்க பாருங்க. வந்து ஓரத்துக்கு ஒதுங்கி நின்றார்கள். உள்ளுக்கு ஏதோ பேச சத்தம் கேட்குது. ஒத்து கேட்பதற்காக நிற்கவில்லை, உத்து கேட்பதற்காக நின்றார்கள். என்ன அவங்களோட நிலைமை பார்க்கணும் இல்லையா? தான் கலீஃபா இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் தஆலாட பதில் சொல்ல வேண்டுமே, அப்படி ஒதுங்கி நின்று கேட்டாங்க. கேட்டா அது தாய்க்கு மகளுக்கு இடையில ஒரு சம்பாஷணை. என்ன சம்பாஷணை? ஆண்கள் அத்தனை பேர்களும், அந்த வீட்டில் ஆம்பளைகள் கிடையாது, எங்க போனாங்க? அவ்வளவு பேர்களும் அல்லாஹ்வுடைய தீனை ஈராகி கரிமா, இந்த கரிமாவை உயர்த்துவதற்காக போய் தன் உயிர் உயிரை தீர்த்து விட்டார்கள், சகிதாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவர் ரெண்டு பெண்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அவனுடைய ஜீவோபாயத்துக்கு என்ன இருக்குது? ஒரு சில ஆடுகள், சில வாய்ப்புகள் ஒரே ஒரு ஆடுதான் இருந்ததாம். அவங்க என்ன செய்யறாங்க? ஆற்றுல பால் கறந்து தன்னுடைய காலத்தை ஓடிட்டு போறாங்க. விடுதிட்டா ஆண்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த வீட்டில் உள்ள குமரு பிள்ளை, அந்த குமரு பிள்ளையோட வரவழைக்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒத்தின வயிறு, குளிவிழுந்த கண்கள், ஒட்டு போட்ட துணி, எத்தனை உடம்புல எத்தனை முள் இருக்கின்ற ஒரு குமருடைய வாழ்க்கை அவ்வளவு இயற்கையாக இருக்கிறார்கள். வயிறு நிரம்ப சாப்பிட்டு போனால் ஒருபடி கவலம் சாப்பாடு இல்லை. அந்த பாலை கறந்துதான் ஜீபுரான் கழிக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்திருக்கிறது, ஈமான் நிறைந்திருக்கிறது, பயத்தோட வாழ்கிறார்கள். பாலை கறந்து கொண்டு வந்தாங்க. வந்து வீட்டில் வச்சுட்டு உமா தாயப்பா சொன்னாங்க, உமா இன்னைக்கு பால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதுதான் சம்பாஷணை, வேறு பெருசா ஒண்ணு இல்லை. பால் கொஞ்சம் குறைஞ்சிது, வளமையா ஒரு கணக்கு கொடுப்பாங்க பால் குறைஞ்சிருச்சு, குட்டி குடிச்சிருக்கு ஏதோ குறைஞ்சிருச்சு. உடனே இந்த தாய் சொல்றாங்க என்ன தெரியுமா, பரவாயில்லை மகளே, அந்த தாய் வந்து ஈமானை சோதிப்பதுக்காக பிள்ளை ஈமானை சோதிக்கிறதுக்கு சொல்றாங்க. தாய் சொன்னாங்க பால் கொஞ்சம் தனி பரவாயில்லை, அந்த பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்துருங்க, முழுமையா பால் கொஞ்சம் தண்ணி கலந்துருங்க. அந்த பிள்ளைக்கு அந்த தண்ணியை கலப்பதற்கு கூட அல்லாஹ்வுடைய பயம். உடனே அந்த புள்ள சொன்னது ஹலீஃபர்சனுடைய உத்தரவு பால்ல தண்ணி கலக்க கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வேறு, முதலாவது அமீருடைய உத்தரவு, ஹலீஃபாவுடைய உத்தரவு, நாட்டுடைய அலி ஹலீஃபா, ஊருடைய இமாம், மஸ்ஜிதுடைய அமீர், அவருடைய உத்தரவுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க பாருங்க. அப்ப உடனே அந்த தாய் சொல்றாங்க ஹலீஃபா இங்க பார்த்துட்டா இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் தண்ணி கலந்து. உடனே அந்த புள்ளியில வாயிலிருந்து வந்த வார்த்தை இருக்கிறது, உலகம் அதிர்ச்சி அடையக்கூடிய வார்த்தை, நாம் எல்லாம் படிப்படைக்கூடிய வார்த்தை. உமா என்ன சொல்றீங்க, ஹலீஃபா இங்க பார்க்கல, இந்த ஹலீஃபாவையும் உங்களையும் என்னையும் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்பு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கான், அல்லாஹ் எங்க பேசான் என்று கேட்டேன், அல்லாஹ் எங்க பேசான். உடனே அந்த தாய் என்ன செய்யறாங்க, எழும்பி வந்து அந்த மகளை நார்போடு அணைச்சு கொண்டு, இப்ப அல்லாஹ் சொல்றாங்க ராஜா அந்த சஹருடைய நேரத்துல, யா அல்லாஹ் என்ன மக்கள் என்ன மகளுக்கு சரியான வயசு வந்துருச்சு, என்ன பிள்ளை ஈமான்ல பூரணமாயிட்டா, குவாலிஃபைட் ஆயிட்டா, பருவ வயசு அடைஞ்சிட்டா. அந்த காலத்த பருவ வயசு எப்ப, ஈமானுடைய முழுமைதான் பருவ வயசு. குவாலிபிகேஷன் தகுதி என்ன, ஈமானுடைய தகுதி தான் பருவ வயசு. அல்லாட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு தகுதியான மாப்பிளைய நீ கபூல் செய்வாயாக கேட்டான். அந்த நேரத்தை ஹலீஃபா வழி என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்டுக்கொண்ட ஹலீஃபா உமர் கத்தாபு என்று சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியம் மிகுதினால எனக்கு மயக்க மாறி வந்துச்சு, இப்படிப்பட்ட பெண்களும் இப்படிப்பட்ட ஈமான்தாரிகளும் இப்படிப்பட்ட சாலிகான மக்களும் இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் இன்னும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய பறக்கத்தை கொண்டுதான் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது என்று மன சந்தோஷத்தோட அந்த வீட்டில் மாக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் தன் தர்பாருக்கு தன் இடத்துக்கு ஹலீஃபா அரசர்கள் அந்த தாயை கூப்பிட்டு அனுப்புறாங்க. தாயை கூப்பிட்டு கேட்டாங்க, தாய் வந்தாங்க பயந்து பயந்து வராங்க, நாங்கள் பேசினதும் தலைப்பாங்க நியூஸ் போயிடுச்சோ என்று தாய் வந்தாங்க. தாய் வந்த உடனே தாய்க்கு முன்னால எழுப்பி நின்று தாயை மரியாதை செய்து, தாயே காலையில் நடந்த விஷயங்கள் நான் கேட்டேன், ஒரு சாலிஹான் நல்ல சாலிஹான முழுமையான ஈமான்ல பொண்ணு இருக்குது உங்களுக்கு, அந்த பொண்ணை என்னுடைய மகனுக்கு நிக்கா செஞ்சு தருவீங்களான்னு கேட்டான். செய்யுமா அகில உலகமே காதுகள் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள், அகில உலகத்தின் சாந்திக்கு அகில உலகத்தோட நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு எது தேவை, பணம் காசு சொத்து சோம் ஆட்சி அதிகாரம் எது இருந்தாலும் எதுவும் அவைக்கு வராது. ஈமான் முழுமையாக இருந்தால், சாலிஹான அமல் இருந்தால், நம்முடைய வாழ்க்கை ஆணிடம் பெண்ணிடம் இருந்தால் எப்படி வாழ்க்கை வருகிறது. அகில உலகத்தின் ரெண்டு பகுதிக்கு ஹலீஃபாவான ஹலீஃபா அவர்கள் தன் மகனுக்கு பெண் கேட்டால் தாய் மயங்கி விழுந்துட்டாங்க, ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பயக்கம் சேர்ந்ததுக்கு பிறகு நிக்கா நடைபெறுகிறது. மகன்கிட்ட கேட்டாங்க, மகன் நான் வயசாலி ஆவிட்டன், இல்லாட்ட இந்த பிள்ளை நான் என் மனைவி ஆக்கிடுவேன், ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சாலிஹான மகளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அவனுடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்பவர் அல்லது இன்னொரு மகன் ஞாபகத்தில் இல்லை, திருமணம் செய்தார். மாஷா அல்லாஹ், அந்த ஏழை குடும்பத்திலே உள்ள ஈமான் முக்கம்பலான ஈமானுக்கும் முழுமையான ஈமானுக்கும் ஹலீஃபர்கள் முழுமையான ஈமானுக்கும் நிக்காஹ் நடைபெற்று விட்டது. மாஷா அல்லாஹ், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு அழகான முறையில் பேர் வைத்தார்கள், செல்லமாக லைலா லைலா என்று தான் கூப்பிடுவார்கள். உம்மு கத்தாப் ரலியல்லாஹுடைய பேத்தி. சஹாபாக்களுடைய சுகத்திலே வளர்ந்த அந்த பிள்ளை பின்னால் ஒரு சிறந்த உயர்ந்த தரமான குடும்பத்திலே மாப்பிள்ளை பேசி கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா, எல்லா சஹாபாக்கத்தையும் சிறந்த முறையில் படித்த அப்துல் அசீஸ் என்பவர் நிக்கா செய்கிறார். யார் அவர்கள், மர்வானுடைய மகன் அப்துல் அசீஸ், உமர் பின் அப்துல் அசீஸ். மருவான் அப்துல் மலிக் இப்னு மருவான், மருவான் என்று சொல்லக்கூடியது ஏழு பரம்பரை வரைக்கும் ஹலீபாவாகவே இருந்த மருவானுடைய ஒரு மகன் தான் அப்துல் அசீஸ். அவர்கள் சஹாபாக்கள் தீன் படித்தவர்கள். அந்த அப்துல் அசீஸ் அவர்கள் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். அவர் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு அவன் ரெண்டே பேர் வைத்தார். அந்த காலத்தில் பழக்கம் அப்பாட பேரை மாறி மாறி இருக்கிறது. இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் உலகம் போற்று முத்தமர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். எந்த புத்துல எந்த நியமத்து இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஓடை குடிசையில வளர்ந்த முத்து ஆகிய உலகத்துக்கும் பிரகாசம் பொருந்திய நல்ல முத்தாக பூரா உம்மத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஹலீஃபர்ஸராக இந்த குர்ஆனுக்கு ஏழாம் ஹதீஸ்களை சேகரிப்பு மாமார்க்க அரசியல் யாப்பு குதிரைப்படை யானைப்படை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு செய்து ஆகிய உலகத்துக்கு ஒரு நல்வாழ்வு காட்டியவர்கள் உமர் பின் அப்துல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகும். சகோதரே, இது எதை கொண்டு உண்டாகியது? ஈமான் வீட்டுக்குள்ள இருந்தால் சொல்வார்கள், எறும்பு கட்டோட இருந்தா கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு கிட்ட வரும். கரும்பு என்று சொல்வது தீன். தீன் முழுமையாக இருந்தால் நாங்கள் தேடி போக வேண்டியதில்லை, ரிஸ்க்கு வீடை தேடி வரும். பக்குவமான வாழ்க்கை இருந்தால் இது அது சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபிமார்களுடைய வாழ்க்கை, ஹலீபாக்களுடைய வாழ்க்கை என்று வைத்துக் கொண்டால் அதுக்கு பிறகு வந்து தாபியுடைய காலத்தில் அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாபியுடைய காலத்தில் முபாரக் என்று ஒருவர் இருந்தார். முபாரக் இவர் ஒரு கிரேஸ் தோட்டத்தில் சாட்சி பள்ள தோட்டத்தில் சிப்பந்தியாக வேலை செய்கிறார். ஒரு நாள் பழம் பழுத்து அரை காய் சிங்காய இருக்கிற நேரத்தில் வீட்டு தோட்டக்கார யஜமான் தோட்டத்துக்குள்ள வர்றாரு. வந்தவர் சொன்னார், முபாரக் எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு திராட்சை பழ குலையை கொண்டு வா. போனார், ஒரு திராட்சை பழ குலையை கொண்டு வந்து வெட்டி கொண்டு வச்சார். தோட்டக்காரர் சாப்பிட்டு பார்த்தார், புளிக்குது முபாரக், இது புளிக்குதப்பா. இன்னொன்று கொண்டு வச்சார், அதுவும் டேஸ்ட் பண்ணல. கோமம் திருச்சி முதலாளிக்கு கேட்டார், ஏ முபாரக் எத்தனை வருஷமா இந்த தோட்டத்தை வேலை பார்க்கணும் கேட்டார். பணிவா வந்து சொன்னார் முபாரக், யஜமான் கிட்டத்தட்ட 12 வருஷமா நான் வேலை பார்க்கிறேன். யஜமான் 12 வருஷமா வேலை பார்க்க உனக்கு எப்படிப்பட்ட பழம் அது எந்த கொடிப்பழம் இனிக்கும், எப்படிப்பட்ட பழம் இனிக்கும் புளிக்கும் என்று கூட இதுவா உனக்கு தெரியாது. அவர் சொன்னார், நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பழத்தையும் சாப்பிட்டு பார்த்ததில்லை யஜமான். யஜமானுக்கு ஆச்சரியமாக போய்விட்ட. சுபஹானல்லாஹ், 12 வருஷம் வேலை பார்க்கிறாய், நான் இங்கு வேலை பார்க்கிறேனே தவிர, நீங்க இட்ட கட்டளைக்கு அடிபணுகிறே தவிர, எந்த பழம் இனிக்கும் பிடிக்கும் என்று இதுவரைக்கும் நான் ருசி பார்த்ததில்லை. சுபஹானல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய பயம், ஹராம் ஹலாலுடைய பயம். நேர்மை, இன்றைக்கு நேர்மை என்ற போர்வையில என்னவெல்லாம் நடக்கிறது, நம்பி வச்சா முடிஞ்சது, களத்தறுத்துட்டே போயிடுவோம். நம்பி வீட்டுக்குள்ள வச்சா பெண்கள் வாழ்வு அழிச்சுட்டே போயிருந்தாங்க. நம்பிக்கை முஸ்லீம்கள் கெட்டு விட்டார்கள். சொல்லுவாங்க அந்த காலத்துல மீன் கெட்டு போகாம இருக்கிறது தான் உப்பு போடுறது. மீன் கெட்டு போகாம இருக்கத்தான் உப்பு போடுறது. உப்பே கெட்டு போனா எங்க போறது? பயிரை பாதுகாப்பதற்குத்தான் வேலி. இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்குத்தான் முஸ்லீம்கள் ஆகிய நாம் உம்மத்து கைது உம்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த முழு மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு பயிரை பாதுகாப்பதற்கு தான் வேலி. வேலியே பயிரமைஞ்சா சகோதரர்களே பெரியார்களே, அத்தல் முஸ்லீமாக உண்மை முஸ்லீமாக இருக்கவேன். நான் சொல்லுவேன், அதுக்கடி சொல்வது உண்டு உலகத்தில், பொதுவா எல்லா இடத்திலும் சொல்லுவேன். மாணிக்கம்டா சூடர் இருக்கணும், மாணிக்கம்டா சூடர் இருக்கணும். சூடர் இருந்தா தான் அது அசல் மாணிக்கம். மாணிக்கம் பேரு, ஆனா சுடரே இல்லை, அது மாணிக்கமா? அது என்ன கல்லு? சவுட்டுக்கல் தான் சொல்லுவார். இனிப்பா இருக்கணும், சுகர் இனிப்பு இருக்கணும் இல்லையா? சர்க்கரை சுகர் இனிப்பு இருக்கணும். கப்பல் கணக்கில் சுகர் கொண்டு கொட்டப்பட்டிருக்கிறது, மூட கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறது, உலகம் பூரா சுகர் இருக்கிறது, ஆனா ஒரு சுட்டு இனிப்பு இல்லை, இனிப்பில்லாத சர்க்கரை. மோமிங்கள் இப்படித்தான் ஆயிட்டாங்க, பூரா உலகத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறோம், ஆனால் ஈமானுடைய ருசி இல்லாத மோமிங்களாக போயிட்டோம். அதனால எங்களை பார்த்து யாரும் பின்பற்றுறது இல்லை, எங்களை அடிச்சாத்தான் சரி, உண்மையிலேயே மூட்டக்கணக்கில் கும்பிட்டு வச்சிருக்கு, இனிப்பில்லா சக்கர் என்ன செய்யறது, கடல்ல கொட்டுறதா இல்ல நெருப்பு வைக்கிறதா என்றுதான் மத்தவங்க பிரச்சனை. இப்ப ஆர்டிபிஷியல் ஒரிஜினல் மலர் கிடையாது, பூண்டா மலர் தானே மலர், அது பூட வாசம் இருக்கணும் இல்லையா, மலர்ண்டா வாசம் இருக்கணும். அந்த மலருக்கு இப்ப என்ன இல்ல, வாசம் இல்லாத மலர், வாசம் இல்லாத மலர் என்ன மலர், பிளாஸ்டிக் பூ ஆர்டிபிஷியல். சில நாடுகளுக்கு போனா அமைச்சிருக்கிறாங்க எல்லாம் அசல் பூ மாதிரி தான் இருக்கும், பூந்தோட்டம் மாதிரியே இருக்கும் வீடுகள்ல இப்ப இருக்க எல்லா இடங்களையும். நெஜ பூவான்னு தண்ணி பார்த்தா இல்ல, அது ஆர்டிபிஷியல் ஒரிஜினல் கிடையாது. அது என்னது ஒரிஜினல் இல்லை, இன்னைக்கு முஸ்லீம்லாம் ஆர்டிபிஷியலா போயிட்டோம், வெறும் காகிதப்பூ வாசம் இல்லை, முஸ்லீம் இடத்திலே வாசம் இருக்க வேண்டும், ஈமானுடைய சாதிஹான அவனுடைய வாசம் இருக்கணும், இந்த முபாரக்கிடம் இருந்தது. உடனே முதலாளி யோசிச்சாரு, ஆச்சரியப்பட்டு ஒன்னும் சொல்லல, வீட்டுக்கு போனாரு. வீட்டுல போய் மனைவி கிட்ட சொன்னாரு, பெரிய முதலாளி பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரர், சொன்னார் எங்க தோட்டத்தை முபாரக்கு வேலை செய்யறாரு, அந்த முபாரக் கிட்ட நான் இப்படி சம்பவம் நடந்தது என்று சொன்ன உடனே முபாரக் அவரு மனைவி ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, அவர் அல்லாவுடைய வழியாகத்தான் இருப்பார், இறைநேசராகத்தான் இருப்பார், அவரோட மிச்சம் கவனமா நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு நீங்க அவருக்கு அப்படிப்பட்ட உத்தமனான ஒரு மூமினுக்கு நாங்கள மகளை நிக்கா செஞ்சு கொடுப்போமே, அது வளமையா இயற்கையா ஏற்படக்கூடிய ஒன்றுதான். பெண்கள் எப்போது நுணுக்கமானவர்கள், சில விஷயங்கள்ல பெண்கள் சாதாரணமா நடிச்சிடாதீங்க, எங்களுடைய வீட்டு அடிமைகள் அல்ல, அவர்கள் தான் எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் சுருக்கத்துக்கு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள். இன்னைக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு நாங்கள் வீடுகளில் செய்யல, வீடுகளில் சளியும் இல்ல, வீடுகளில் ஈவாடு விஷயங்கள் பேசப்பட இல்லாதால அவர்கள் என்ன வழி போயிட்டாங்க, வேற வேற வழிக்கு போயிட்டு எங்களையும் வழிகெடுத்து வீட்டில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நீ எத்தனை கோழி சம்ப ஈமான் இருந்தால் இருக்கிறத கவுல் செய்வாங்க மனைவி வீட்டில், அம்மா மனைவி ஈமான் சாரியான நம்பர் இருந்தா பிரச்சனை இருக்காது வீட்டில், அது குழு குழு என்று இருக்கும், பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, மாட்ட மாற்றி மாறிய தேவையில்லை, பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த கணவனும் மனைவியோடு இருப்பாங்க, குழு குழு என்று இருப்பார்கள். ஈமான் அவளே சாலிகள் இல்லையா அந்த வீட்டில், அது ஏசி வீடாக இருந்தாலும் சரி, வாகனம் ஏசியா இருக்கும், வீடு ஏசியா இருக்கும், ஏசி ரூமாக இருக்கும், உள்ளத்துல ஏசி இருக்காது, உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. இவன் சம்பாதிச்சு 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 கொண்டு வந்து கொட்டுவா, அவ போதா போதா போதான்னு திட்டுவா. இதுதான் வீட்டுகளுடைய நிலைமை. ஆண்கள் வீடுகள் ஆண்களாகவே இன்றைக்கு இல்லை. வீட்டுடைய அதிகாரம், வீட்டுடைய நிர்வாகம் எப்ப ஆண்கள் கையில் மாறுமோ அந்த வீடு ஈமானுடைய வீடாக செல்வம் உள்ள வீடாக மாறும், எப்ப வீட்டுடைய நிர்வாகம் பெண்கள் கையில போகுமோ அந்த வீடு மிக மோசமாகும். அதுக்காக வேண்டி அதிகாரம் தாண்டிக்க நீங்க முதலாளி செய்யணும், நீங்க முக்மீனாக முயற்சி உட கால நேரங்கள் ஈமான் பக்கம் திரும்பணும், நீங்க ஈமானுடைய உழைப்புக்கு பக்கம் உங்களை கவலை தெரியப்படுத்தணும். பணம் காசியல் வாழ்க்கை ஈமானுடைய வாழ்க்கை. இங்க சொன்ன உடனே முபாரக்குடைய மனைவி, அதாவது முதலாளியுடைய மனைவி சொன்னாங்க, முபாரக் கிட்ட போய் கொஞ்சம் கேளுங்களேன், எங்க பிள்ளை நிக்காசிய நான் எப்படி கேட்கறது, அவர் நேரடியா போய் கேட்கலாமா, சும்மா சும்மத்தா கேளுங்க. இவர் போய் கேட்டாரு முபாரக், முபாரக் எங்களுக்கு நல்ல மகள் இருக்கிறாங்க, பக்குவமான தீன்தாரிக்குள்ள யாரும் தோட்டத்துக்கு வரக்கூடிய போகக்கூடிய இருந்தா சாலிஹான ஒரு மாப்பிள்ள அப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் எடுத்தவருக்கு கேட்டாரு, எப்படி மாப்பிள்ள பாக்குறீங்க, அய்யாமுல் ஜாஹிலியத்துல அரபிகள் பார்த்த மாதிரியா, யஹூதிகள் மாப்பிள்ள பாக்குற மாதிரியா, நசராணி மாப்பிள்ள பாக்குற மாதிரியா, இவருக்கு சுத்திருக்கி அது என்ன விளக்கம் சொல்லுங்க. அரபு ஐயாமுல் ஜாஹிலியத்துல எப்படி மாப்பிள்ள பார்ப்பாங்க, குளம் கோத்திரம் எப்படி இருக்குதோ அந்த குளம் கோத்திரம் நல்லா இருந்தா சரிதான், பொண்ணு எப்படி இருந்தாலும் சரி, யகூதிகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, அழகு பசுந்து இருந்துட்டா காணும், நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, பணம் இருந்தா செல்வம் இருந்தா சரி, அது உண்மையா நொண்டியோ எது வந்தாலும் பரவாயில்லை. சொன்ன உடனே பயந்துட்டார், சொன்னார் எனக்கு நபி, நபியுடைய நபி சல்லல்லாஹு சொன்ன காலத்துல மாறி பார்க்கணும், நபியை சொன்னாங்க என்னுடைய உம்மத்துகள் திருமணம் செய்யும் போது பொதுவாக பணத்துக்கு அழகுக்கு சொத்துக்கு இப்படி முடிக்கிறவங்க இருக்கிறாங்க குடும்பத்துக்கு. ஆனா நீங்க தீனுடைய பெண்ணை தேடி முடியுங்கள். ஆண்களே பெண்களே வாலிபர்களே குமரிகளே தீனை முன்னே வைத்து முடியுங்கள். சல்பர்பிதாசின் சர்பத்தியதால் இன்பத்தை கண்டுகொள்வீர்கள் சொன்னார்கள். உடனே அந்த முபாரக்கான தகுதியானவர் ஏதோ பேச தந்த மகளை திருமணம் செய்தாங்க. அந்த ஈமானும் இந்த ஈமானும் அந்த தக்குவாவும் இந்த தக்குவாவும் ஒன்றிச்சதன்பனாக அல்லாஹ் ஒரு முத்தை அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியாக்கினார். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். யார் தெரியுமா இந்த அப்துல்லா? இவர்கள் தான் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மாபெரிய மேதை, மாபெரிய ஞானி, அகில உலகத்தையும் ஆட்டி படைத்து தீனுக்கு அவன் தன்பக்கம் இருக்க செய்த பெரியோர் இமாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கால் மடித்து படித்த அவங்களுக்கு ஓதி கொடுத்து உஸ்தாத். ஒரு ஆளுக்கு அடுத்து ஸ்தானம் வகிக்கக்கூடிய புகாரி சரிபை எழுதிய புகாரி மாம் கூட கல்வி கெட்ட மாமேதியாக இருந்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள். எங்களுடைய வீடுகளும் நல்ல உள்ளங்களை, நல்ல குமரிகளை, நல்ல தீன்தார்களை, நல்ல ஈமான்தார்களை உருவாக்கும் இந்த உயரான பணியை அந்த ஈமானுடைய உழைப்பும் ஈமானை அமலே சாலி நபியுடைய வாழ்க்கையும் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினோம் என்றால் எங்களுடைய வீடுகளும் சுவர்க்க உரிகளாக, எங்களுடைய உள்ளங்களும் ஈமான நிறைந்தவர்களாக வளமான வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு இந்த பரிபூர்ணமான தீனை முழுமையாக தந்தல்வானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, திருவை மிக்கானே, சந்தியானே, நாங்கள் உன்னுடைய படைப்புள்ளவா? யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்துட்டோம். யா அல்லாஹ், நாங்கள் பிளவுட்டோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்ற குறைகளை மன்னித்தல்வாயாக, எங்களை பெற்று வளர்த்த உம்மான பாப்பான பிள்ளைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை தாயார் அவர்களை எங்களை 10 மாதம் வயசு சுமந்து கஷ்டத்தோடு பெற்று ரத்தத்தை பாலாக ஊற்றி இரவு புகழாக விழித்திருந்து வளர்த்தோம். யா அல்லாஹ், எங்கள் உம்மாவும் மன்னிச்சிருயா அல்லாஹ், எங்கள் உம்மாவும் மன்னிச்சிருயா அல்லாஹ், எங்கள் அப்பாவும் மன்னிச்சிருயா அல்லாஹ், ரெண்டு பேரும் ஹயாத்தோடு இருந்தாங்கண்டா, அவர்களுக்கு நீ ரஹ்மத் செஞ்சிருக்கியல்லாஹ். எங்களுக்கு முன்னால கபருக்கு போய் சேர்ந்துட்டாங்கண்டா, அந்த கபரு சுருக்கத்தின் பூஞ்சோடே ரஹமாச்சிரியா அல்லாஹ். யாருவா எங்கள் கூட பிறந்த நானா பிமார்களை மன்னிப்பாயாக, தாத்தா தந்திச்சுமார்களை மன்னிப்பாயாக. யாருவா உமாவோட கூட பிறந்த சாட்சி மார்களின் பெரிய மாமார்கள் மாமாமார்களை மன்னிப்பாயாக, பாப்பாவோட கூட பிறந்த பெரியப்பா அம்மார்கள் சாட்சி அம்மார்கள் மாமிமார்களை மன்னிப்பாயாக. உம்மாவை பெற்ற உம்மம்மா அப்பாவை மன்னிச்சிருக்கியா? பாப்பா பெற்ற பாப்பம்மா அப்பாவை மன்னிச்சியா? உம்மாவோட கூட பிறந்த சாட்சி பெரிய மாமார்கள் எல்லாரையும் மன்னிச்சிருவாயாக. யாருதான் அகில உள்ள முஸ்லிம்களை ஹிதாயத் நசீபாக்குவாயாக. நாங்கள் இதுவெல்லாம் எங்கள் வாழ்க்கையில வர வேண்டும், அதையெல்லாம் விட்டுட்டோம். யாருவா நாங்கள் அனைத்துக்கும் தோபாசிக்கிறோம். யாருவா இனிமேல் தப்புகள் தவறுகள் செய்ய மாட்டோம். யாருவா எங்களை மன்னித்து மீண்டும் நாங்கள் இழந்து வீணைகளை தந்திருக்கியாள்வா, எங்கள் உள்ளங்களை பிரகாசப்படுத்தியாள்வா, எங்கள் உள்ளத்தில ஈமானை போட்டிருக்கியாள்வா, நபியுடைய வாழ்க்கையின் பக்கம் இஷாரா சென்றுவாயாக. பூரா உலகத்திலும் எங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? எங்கள் திருநாட்டிலே இருந்து மக்கள் வரமாட்டாங்களா, எங்களை தீனை சொல்ல மாட்டாங்களா என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? எங்கள் அனைவர்களையும் பூரா உலகத்துக்கும் அனுப்பி உன்னுடைய வேலையை வாங்கிக் கொள்வாயாக, எங்களை புரிந்துக் கொள்வாயாக, எங்களுடைய அமல்களை கபூல் செய்திருப்பாயாக. வாஆஃபிர் தஅவானா வானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.